بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، اللهم الله من الأديار خلي إسلامي سهودر خلي الله جل سبحانه وتعالى من كرفيال خطبة برسنغتي كيرت وطي அதன் தமிழாக்கத்தை கேட்பதற்காக நாம் அல்லாஹுவின் மாளிகையில் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹொதுபா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜும் ஹஜ்ஜுள்ளடக்கிருக்கக்கூடிய உள்ரங்கமான விஷயங்களும், ஹஜ்ஜும் அதன் இரகசியங்களும் என்பதே அதன் தலைப்பாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், அந்த தக்வாவின் மூலமாக எங்களுடைய கஷ்டங்கள் நீக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாக்கப்படுகிறது. அந்த தக்வாவின் மூலமாக நாம் மர்ம நாளையில் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பாகவும் அமைகிறது. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ. யார் அல்லாஹுவை அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கு நாம் ஒரு வழியை ஏற்படுத்தி விடுவோம். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ, அவர் அறியாத வண்ணம் அவருக்கு நாம் உணவளிப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது இரக்கம் கொண்ட காரணத்தினால், மனிதர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள் என்பதை அறிந்த காரணத்தினால், காலத்துக்கு காலம் அல்லாஹ் நன்மைகளை அதிகமாக சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சில காலங்களை அல்லாஹ் உருவாக்குகின்றான், அனுப்பி வைக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் சில மாதங்களுக்கு முன்னால் ரமலான் மாதத்திலே அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தோம். அது முடிந்து சில மாதங்களுக்கு பின்னால் நாம் இன்னும் ஒரு மாதத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் புனிதமிகு ஹஜ்ஜுடைய மாதம். எனவே அந்த மாதம் எங்களை மிக நெருக்கத்தில் வந்தடைய காத்திருக்கிறது. எனவே அந்த மாதத்திலே இஹ்லாஸான முறையில், மன தூய்மையுடன், இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று என்று கூறப்படக்கூடிய அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அந்த ஹஜ் கடமை என்பது வாழ்நாளில் ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை தான் கடமையாக இருக்கிறது. அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா திருமறையிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் பூரணப்படுத்திவிட்டேன். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை இஸ்லாத்தை தான் நான் மார்க்கமாக பொறிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். எனவே இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்திய செய்தியை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் கூறுகின்றான். அதேபோன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத், யார் ஹஜ் கடமையை நிறைவேற்றி அங்கே ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பொழுது மனைவியுடன் சேராமல், பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் அந்த புனிதமிகு கடமையை அவர் நிறைவேற்றினால் அவருக்கு என்ன பரிசு தெரியுமா? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரஜஅ கமா வலதத்ஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகன் போல் அவர் திரும்பி வருகிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு பிள்ளை, சிறிய பிள்ளை பிறந்தவுடனே அந்த பிள்ளைக்கு நன்மை தீமை எதுவுமே கிடையாது. அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய ஃபைல் வந்து வெண்மையாகத்தான் இருக்கும். எனவே ஒரு மனிதன் ஹஜ்ஜி சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது பாவம் செய்யாமல், மனைவியுடன் உடலுறவு கொள்ளாமல் திரும்பி வருவான் என்று சொன்னால், அவன் அன்று பிறந்த பாலகன் போல் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு ஒரு நல்ல மனிதனாக திரும்பி வருகிறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புனிதமிகு ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதர்களும், இந்த ஹஜ் கடமையை நாடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய நாட்டை விட்டு, தங்களுடைய உறவினர்களை பிரிந்து, தங்களது வியாபாரங்களை விட்டுவிட்டு, வெகு தூரத்திலிருந்து கஷ்டப்பட்டவர்களாக அவர்கள் கஷ்டங்களை சிரமங்களை அனுபவித்து இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகின்றார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தின் எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு கடமையை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர் அவ்வாறு செய்கிறார். அதேபோன்று இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடிய இந்த ஹாஜி, அந்த ஹஜ்ஜியிலே வெளிரங்கமாக தென்படக்கூடிய அந்த அடையாள சின்னங்களை மாத்திரம் அவர் கவனித்துக் கொள்ளக்கூடாது. அது அல்லாமல் அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பல இரகசியங்கள் இருக்கிறது, அவைகளையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பொதுவாக எங்களுடைய உடம்புகள் செயல்படுவதை விட எங்களுடைய உள்ளம் செயல்பட்டு விட்டதென்று சொன்னால் அந்த அமலிலே பெரிய பாதிப்புகள் இருக்கின்றன, பிரயோசனங்கள் இருக்கின்றன. சில மனிதர்கள் காபத்துல்லாவுடன் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் உடலால், ஆனால் உள்ளத்தால் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எனவே நாம் இந்த புனிதமிகு ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய உள்ளங்களை அதனுடன் தொடர்பு படுத்தி அந்த ஹஜ் கடமையை உணர்த்தக்கூடிய அந்த இரகசியங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு ஹாஜி தான் தைக்கப்பட்ட ஆடைகளை களைந்து அலங்காரங்களை விட்டு நீங்கி, அதாவது நறுமணம் பூசி அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகிறார். இவ்வாறு தைக்கப்பட்ட ஆடைகளை களைந்து அலங்காரங்களை எல்லாம் விட்டுவிட்டு நறுமணம் பூசியவராக அவர் அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது ஒரு விடயம் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. என்னவென்று சொன்னால், நாம் மரணித்ததன் பின்னால் எங்களுக்கு மனம் பூசப்பட்டு இவ்வாறான கஃபன் துணி அணிவிக்கப்படுவோம் என்ற ஒரு செய்தி அங்கே எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அதே போன்று இவ்வாறான தைக்கப்படாத இரண்டு வெறும் துணிகளை அணிவதன் மூலமாக எங்களுக்கு பணிவுத்தன்மை ஏற்படுகிறது, பெருமை எங்களை விட்டும் நீங்கி விடுகிறது. எனவே வளமையிலேயே மனிதர்கள் தைத்த ஆடைகளை உடுத்துத்தான் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மாளிகையை தரிசிக்கின்ற பொழுது இவ்வாறான இரண்டு வெள்ளை ஆடைகளை அணிந்து வளமைக்கு மாற்றமாக அவர் செய்வது இன்னும் ஒரு செய்தியை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. என்னவென்று சொன்னால், நாம் மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது நாம் வளமையாக அழகாக அணிந்திருந்த அந்த ஆடைகளை எல்லாம் கலட்டி வைத்துவிட்டு, எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, அந்த இரண்டு மூன்று துணிகளுடன் தான் நாம் அல்லாஹ்வை சந்திக்க செல்கின்றோம் என்ற ஒரு படிப்பினையை அந்த ஹஜ் எங்களுக்கு புகட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், இன் குல்லு மம்ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்த், வானங்களில் பூமிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இல்லா ஆத்திர் ரஹ்மான அப்தா, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அடிமைகளாகத்தான் வருவார்கள். யாரும் எஜமானாக பெரியவர்களாக வர முடியாது. உலகத்தில் வாழ்ந்த அவ்வளவு பேர்களும் அல்லாஹ்விடத்தில் அடிமைகளாகவே வருவார்கள். லகது அஹ்சாஹும் வ அத்தஹும் அத்தா, அல்லாஹ் அவர்களை திட்டமிட்டு சரியான முறையில் எண்ணி வைத்துள்ளான். வகுல்லுகும், அவர்களில் ஒவ்வொருவரும், ஆதீஹி யௌமல் கியாமதி ஃபர்தா, மர்ம நாளையில் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னந்தனியாகவே வர வேண்டும். யாருடனும் சேர்ந்து வர முடியாது. ஒவ்வொருவரும் தனிமையில் தான் வருவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். உலகத்திலே வாழுகின்ற காலகட்டத்திலே உலகத்தை முழுக்க ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் கூட மரணித்தாலும் அவர்கள் எதையும் கொண்டு போக முடியாது. எல்லோரும் எவ்வாறு இந்த வெள்ளை ஆடை அணிந்து கஃனிடப்படுவார்களோ அதே போன்றுதான் உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்தவரும் செல்ல வேண்டும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இன்னும் ஒரு படிப்பினை நாம் அந்த ஹஜ்ஜிலே பார்க்க வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் தல்பியா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றோம். அந்த தல்பியாவிலே லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு அடிபணிந்து விட்டேன், அல்லாஹும லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு அடிபணிந்து விட்டேன், உன்னிடம் வந்து விட்டேன், லப்பைக், உனக்கு நான் அடிபணிந்து விட்டேன், லா ஷரீக லக் லப்பைக், உனக்கு எந்த விதமான இணை துணையும் கிடையாது, லப்பைக், உன்னிடம் நான் வந்துவிட்டேன், இன்னல் ஹம்த, புகழ்கள் அனைத்தும், வன் நிஅமத, அற்கொடைகள் அனைத்தும், லக, உனக்கு சொந்தமானது, வல் முல்க், ஆட்சி அதிகாரம் அனைத்துமே உனக்கு சொந்தம், லா ஷரீக லக், அதில் உனக்கு கூட்டாக யாரும் கிடையாது என்று சொல்லி அந்த புனிதமான அந்த வணக்கத்திலே நாம் ஏகத்துவத்தை வெளிப்படுத்தி சிறுக்கை அழித்தொழிக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வணங்க வேண்டும், அவனுக்கு மாத்திரம்தான் அனைத்து வழிபாடுகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியை அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதே போன்று நாம் அங்கே ஹஜ்ஜுக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கு அல்லாஹுடைய தவா செய்கின்றோம். அந்த தவாஃபிலே இருக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றான அந்த காபத்துல்லாவை நாம் வலம் வருகின்றோம். அவ்வாறு வலம் வருகின்ற பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த சிறப்புக்குரிய கற்களாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் கபறுகளாக இருந்தாலும் அவைகள் எதுவுமே தவாப் செய்யப்படக்கூடாது. அல்லாஹ் காட்டி தந்த இந்த காபத்துல்லா மாத்திரம்தான் தவாப் செய்யப்பட வேண்டும் என்பதை அந்த செய்தி சொல்லி காட்டுகிறது. காரணம் அப்படிப்பட்ட இன்னும் ஒரு நல்லொரு இடம் இருக்கும் என்று சொன்னால், மரங்கள் இருக்கும் என்று சொன்னால், கற்கள் இருக்கும் என்று சொன்னால் அங்கே தவாப் செய்வதற்கு அனுமதி எங்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே யாருடைய கபறுகளையும் தவாப் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வல் யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், இந்த புனிதமிகு ஆலயத்தை அவர்கள் தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று அங்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை முத்தமிடுவார்கள். முத்தமிட முடியாதவர்கள் சஹிக்கினை செய்வார்கள். எனவே இந்த கல்லை முத்தமிடுவது கூட நாம் ஏன் முத்தமிடுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் அது கட்டளை, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை செய்தார்கள் என்பதற்காக நாம் செய்கின்றோம். காரணம் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்கள் என் மூலமாக எடுத்துக் கொள்ளுங்கள், நான் எவ்வாறு ஹஜ்ஜு செய்தேனோ அதே போன்று ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜு கடமையை செய்கின்ற பொழுது அங்கே ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வருகின்ற பொழுது மனிதனுக்கு எப்பொழுதுமே சில சிந்தனைகள் புத்திக்குப்படும். இந்த கல்லு இதை முத்தமிடுவதனால் எந்த ஃபாயிதா பயன் இருக்கிறது என்ற புத்தி வேலை செய்யும். ஆனா அந்த இடத்துல புத்தியை முற்படுத்தக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே முத்தமிட வருகின்றார்கள். அவர்களுக்கும் அப்படியான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் இது என்ன தலைக்கு படுகிறதில்லை, மண்டைக்கு படவில்லை, எனவே நான் இதனை விட்டு விடுவேன் என்று மாறு செய்யவில்லை. சொன்னார்கள், இன்னி அலமு அன்னக ஹஜருன், நீ ஒரு கல்லுதான், லா தலுரு வலா தன்ஃபா, உனக்கு நன்மை செய்யவும் முடியாது, தீங்கு செய்யவும் முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை முத்தமிடுவதை நான் காணாவிட்டால் நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் நபி அவர்கள் செய்ததற்காக வேண்டி அன்னவர்களை பின்பற்றி நானும் செய்கின்றேன் என்று தன்னுடைய புத்தியை அடகு வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டுக்கும் இடையிலே நாம் ஓடுகின்றோம். இவ்வாறு ஓடுகின்ற பொழுது அங்கு ஒரு செய்தியை நாம் உணர்கின்றோம். அதாவது அன்றைய காலத்திலே எந்தவிதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத அந்த காலத்திலே தாயும் தன்னுடைய குழந்தையும் மாத்திரம் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில், மேடு பள்ளமாக இருந்த அந்த காலகட்டத்தில், தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி நீர் தேடி அந்த சஃபா மர்வா கிளையிலே 7 தடவைகள் அந்த தாய் ஓடினாள். அல்லாவுக்காக வேண்டி அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், அல்லாவுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித சஞ்சாலமே இல்லாத இடத்தில் கொண்டு வந்து விட்டும் கூட, அல்லாவுக்காக நான் அதனை பொருந்திக் கொள்கின்றேன் என்று பொருந்திக் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்கின்றார்களோ அவர்கள் சஃபா மர்வா கிடையில் 7 தடவை ஓடாவிட்டால் ஹஜ்ஜும் கிடையாது உம்ராவும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுக்காக வேண்டி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளிலே நாம் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வான் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அரஃபா மைதானத்திலே எல்லா மக்களும் அங்கே ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள் என்று சொன்னால் அது ஹஜ்ஜுடைய அந்த அரஃபாவுடைய நாள். அந்த நாளிலே மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டிருக்கின்ற அந்த நிலைமை எங்களுக்கு எதனை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், மர்ம நாளையிலே எல்லோரும் எழுப்பப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் தனிமையில் அங்கும் இங்கும் அலைந்து திரியக்கூடிய அந்த காட்சியை எங்களுக்கு இந்த செய்தி உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், கமா பதனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, நாம் ஆரம்பத்தில் உங்களை எவ்வாறு படைத்தோமோ அதே போன்று பின்பும் உங்களை அவ்வாறே நாங்கள் மீட்டியெடுப்போம், அது எங்களுக்கு சிரமம் கிடையாது. வஅதன் அலைனா, அது எங்கள் மீது வாக்குறுதி. இன்னா குன்னா ஃபாஇலீன், நிச்சயமாக நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று நாம் பார்க்கின்றோம் அந்த புனிதமிகு ஹஜ் கடமை நிறைவேற்றுகின்ற அந்த காலகட்டத்திலே பல நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று திரர்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் பல பாசைகள் பேசக்கூடியவர்கள். அப்படியிருந்தும் பல பாசைகள் பேசக்கூடியவர்களின் சத்தங்கள் அங்கே உயர்கின்றன. எந்த பிரச்சனையும் அங்கே ஏற்படுவது கிடையாது. அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது ஒன்றுதான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அவர்கள் எல்லோரும் முன்னோக்கி தொழக்கூடிய கிபிலா ஒன்றுதான். அவர்கள் வேதமாக ஏற்ற குர்ஆன் ஒன்றுதான். அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர்தான். அதே போன்று அவர்கள் அனைவரும் பல நாடுகளில் இருந்து வந்தாலும், பல பாசைகள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் ஒன்றுதான். அவர்கள் நிற்கக்கூடிய இடமும் ஒன்றுதான். அரஃபாவில் தான் நிற்க வேண்டும், வேறு எங்கும் நிற்க முடியாது. நின்றால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அதே போன்று அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அரஃபா மைதானத்திலே அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் அழைக்கின்றார்கள். எனவே அந்த செய்தி எங்களுக்கு எதனை உணர்த்துகின்றன சொன்னால், ஒரு அரபிக்கு அஜமியை விட எந்த விதமான சிறப்பும் கிடையாது. வெள்ளையருக்கு கருப்பரை விட எந்த விதமான சிறப்பும் கிடையாது. பணக்காரருக்கு ஏழையை விட எந்த சிறப்பும் கிடையாது. எஜமானுக்கு அடிமையை விட எந்த சிறப்பும் கிடையாது. அதே போன்று அந்த இடத்திலே எங்களுக்கு, அதாவது குடும்பங்களை கொண்டோ அல்லது எங்களுடைய சந்ததியினர்களை கொண்டோ பெருமை அடிப்பைக்கு எந்த சந்தர்ப்பமும் அங்கு கிடையாது. நாம் அனைவரும் சமமானவர்கள், நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற செய்தியை அது எங்களுக்கு காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும், உங்களுடைய இந்த சமுதாயம், உம்மத்துன் வாஹிதா, ஒரே ஒரு சமுதாயம் தான், பலர் கிடையாது. வஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நான் உங்களுடைய இறைவன், எனவே என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அந்த அரஃபா மைதானத்திலே கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், அந்த நாள் பூரணம் அடைகின்ற பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அருள் அங்கே இறங்குகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய நாளிலே கீழ்வானத்துக்கு இறங்குவான். இறங்கி வானவர்களிடத்திலே இந்த மக்களை பார்த்து அவன் பெருமை அடைவான். அல்லாஹ் சொல்வான், தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக என்னுடைய அடியார்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவான், வானவர்களே நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், இதோ வந்திருக்கின்றார்களே இங்கே, அவர்கள் அனைவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய அருள் என்று சொன்னால் அன்றைய தினத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வானவர்களை சாட்சியாக வைத்து அங்கே வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பேருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அது இந்த ஹஜ்ஜில் தான் கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜு கடமைக்காக வேண்டி ஒருவர் நியத்தை வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே ஹஜ்ஜு கடமைக்கு நியத்து வைத்தவர் அந்த காரியங்களை ஏன் செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் என்பதற்காக அதனை செய்யாமல் இருக்கிறார். அதில் ஒன்றுதான், தைத்த ஆடைகளை அணியக்கூடாது, மனம் பூசக்கூடாது, முடிவெட்டக்கூடாது, உடலுறவு செய்ய பண்ணக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, வீண் தர்க்கங்கள் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் தவிர்ந்து ஹஜ் செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் எதற்காக ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்கின்றான்? இவைகள் அனைத்தும் அவன் ஹஜ்ஜுடைய நீயத்து வைப்பதற்கு முன்னால் ஹலாலாக இருந்தது, ஆனால் இந்த நீயத்து வைத்த பின்னால் அது ஹராமாகி விடுகிறது. காரணம், அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக அடிபணிகின்றேன், அவன் சொன்னதை நான் அப்படியே கேட்கின்றேன் என்ற அந்த அடிமைத்துவத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலுமாத், ஹஜ்ஜு என்பது குறிப்பிட்ட சில மாதங்களில் தான் இருக்கிறது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், யாராவது அந்த மாதத்தில் ஹஜ் செய்ய வேண்டும் என்று தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொண்டால் அவர் ஃபலா ரஃபஸ, அவர் உடலுறவு கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, வீண் தர்க்கங்கள் புரியக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு வணக்கம் தான், அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லோரும் ஜம்ராத்துக்கு சென்று அங்கே கல்லறிவார்கள். அவ்வாறு கல்லறிகின்ற பொழுது கூட நாம் எதற்காக கல்லறிகின்றோம் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. ஆனால் அல்லாஹ்வின் ஓரர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓர்டர், அதனால் நான் அதை செய்கின்றேன் என்று ஒருவர் நினைத்துக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது காபத்துல்லாவை தவாஃப் வருவதும், சஃபா மர்வாக்கிடையில் ஓடுவதும், கற்களை ஜம்ராத்தில் எறிவதும் எதற்காக தெரியுமா? லிஇகாமதி திக்ரில்லா, அல்லாஹுடைய அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அந்த ஹஜ்ஜை முடித்து 10வது நாளிலே அவர் இன்னும் ஒரு வணக்கத்தை செய்கிறார். செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்றுதான், அவர் தன்னுடைய தலையை வலிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், வெட்ட வேண்டும் என்று இங்கு சொல்லவில்லை, வலிக்க வேண்டும். எதற்காக வலிக்கின்றோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமை நிறைவேற்றினார்கள், நிறைவேற்றிய பின்னால் அவர்கள் தலையை வலித்தார்கள். எனவே நபியை பின்பற்றி நானும் அந்த தலையை வலிப்பேன். அதிலும் இன்னும் ஒரு சிறந்த வணக்கம் இருக்கிறது. ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய வணக்கங்களில் சிறந்த வணக்கம் ஒன்றுதான், நாம் ஹஜ்ஜி செய்தவர்கள் குர்பானி கொடுப்பார்கள், அறுத்து பலியிடுவார்கள். இதனை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அஃதலுல் ஹஜ், ஹஜ்ஜிலே சிறந்த அமல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல் அஜ்ஜு வஸ்ஸஜ், அஜ் என்று சொன்னால் நாம் உயர்ந்த சப்தத்தில் அந்த தல்பியாவை சொல்வது, சஜ் என்று சொன்னால் எங்களுடைய பலி பிராணிகளை அறுத்து இரத்தம் ஓட்டுவது. இந்த வணக்கங்களும் மிகச்சிறந்த வணக்கங்களாக கருதப்படுகிறது. அவ்வாறு இந்த வணக்கங்களை செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவன் கொடை வள்ளல் என்ற அந்த பண்பை அவன் பெற்றுக் கொள்கின்றான். அதே போன்று அவனுடைய உள்ளத்திலே தக்குவா இரையச்சம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த வணக்கங்களை அவன் செய்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், லையனால் அல்லாஹ் லஹூமுஹா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் மாமிசம் போய் சேர மாட்டாது. வலா திமா உஹா, அதன் இரத்தமும் போய் சேரமாட்டாது. வலாக்கி எனாலுகு தக்குவா மிங்கும், உங்களிடமிருந்து அந்த இரையச்சம்தான் அவனிடம் போய் சேரும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புனிதமிகு ஹஜ் கடமையை நிறைவேற்றிய ஒரு ஹாஜ் தன்னுடைய நாவிலும் தன்னுடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒருவராக அவர் மாற வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களை நினைவு கூறுவதை விட அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ்வே திருமறையிலே சொல்லுகின்றான். ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ் கடமையை நீங்கள் நிறைவேற்றினால், ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எவ்வாறு நினைவு கூறுவீர்களோ அதே போன்று நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவ் அஷத்து திக்ரா, அல்லது அதைவிட கடுமையாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகின்றான். எனவே ஹஜ் கடமை நிறைவேற்றி வந்த ஒருவர் ஏற்கனவே பாவமான காரியங்கள் செய்யக்கூடியவராக இருந்தால், அதை விட்டு நீங்கிவிட்டார் என்று சொன்னால், ஏற்கனவே மோசமான பண்புகளுடையவராக இருந்தால் அதை விட்டு நீங்கிவிட்டார் என்று சொன்னால், அது அடையாளம் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளமாகும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சம் பயபக்தியுடையவர்களுடைய வணக்கங்களைத்தான் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். இறுதியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா அடுத்த உம்ராவுக்கு இடைப்பட்ட சிறிய பாவங்களை போக்கிவிடும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி என்ன தெரியுமா? அதுக்கு கூலி ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று, எது? சுவர்க்கம் என்று சொன்னார்கள். நாம் இந்த உலகத்திலே எல்லோரும் உளுந்து உளுந்து கஷ்டப்பட்டு அமல் செய்வதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், மறும நாளையில் நான் நரகம் போகக்கூடாது, மறும நாளையில் நான் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், அந்த சுவர்க்கத்திலே தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த புனிதமிகு ஹஜ் கடமை சரியான முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் நாம் நிறைவேற்றினோம் என்று சொன்னால், நபி அவர்கள் வாக்களித்த புனிதமிகு அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவான். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமிகு அமலை செய்யக்கூடிய மக்களாக, செய்யாதவர்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அந்த அமல்களை செய்து புனிதமிகு சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.